දරු ආනන්ද අලුත්ගමගේ මන්ත්‍රීතුමා අමතුමාට විනාඩි 10ක කාලයක් වෙන් කරමු. මුලස්සන හෙපොන දරු මන්ත්‍රීතුමනි, මම හිතන්නේ ඔබතුමා නියෝජ්‍ය කතානායකතුමාට වෙලා හිටියට පස්සේ අද තමයි මම හිතන්නේ මුලස්සනේ වඩල අපි සුබපතන ඔබතුමාටත්. ඒ වගේම අද ඉතා කාලෝචිත මාතෘකාව පිළිබඳව මේ සාකච්ඡා කරන අවස්ථාවේදී මටත් අවස්ථාව ලබා දීම පිළිබඳව ගරු අමාත්‍යතුමාටත් ඔබතුමාටත් මගේ ස්තුතිය පුද කර සිටිනවා. ඇත්තෙන්ම තේ වගාව පිළිබඳව ඉතා හොඳ අත්දැකීම් ඇති තේ භූමි වටකරගෙන තමන්ගේ ජන්මලාභය ලබපු අපේ ගරු අමාත්‍යතුමා මං හිතන්නේ අද උදේ සිට මේ දක්වා රැඳී සිටමින් මේ විවාදයට සවන් දෙමින් එතුමා මේ තේ කර්මාන්තය මේ තීන තත්ත්වෙන් ඉදිරියට ගෙන යාම සඳහා ගන්නා උත්සාහයට අපි බොහොම අගය කරනවා. ඒ වගේම එතුමාගේ සියලු කටයුතු සාර්ථක වේවායි කියලා ප්‍රාර්ථනා කරනවා. අද උදේ අපි එතුමාගේ ජාතික සංවිධායක ධුරය එක්සත් ජාතික පක්ෂය ලබාගත් අවස්ථාවේදී අපි ඒකට සම්බන්ධ වෙලා ඊට පස්සේ මේ විවාදයට සම්බන්ධ වෙන අවස්ථාවදී අපි සුබපතමින් පුද කරනවා. මොනවා කරත් තමන්ගේ දේශපාලන ජීවිතය ඉදිරියට ගෙන යාම සඳහා අපේ සුභාසින්සන පුද කරනවා. ඒ වගේම කන්දවුරට අපේ ප්‍රදේශයට ඒ තනතුර ලැබීම පිළිබඳව නායකත්වය ලැබීම පිළිබඳවත් අපි බොහොම සතුටට පත් වෙනවා. මං හිතන්නේ අපේ කොට්ටාසියේ ගත්තාම ජාතික ආදායමට මහා මුදල් සම්භාරයක් තේ වගාවෙන් එකතු වෙනවා. වගේම අපේ වැඩිම ආදායම තේ වගාව තුලින් කුඩා තේ කර්මාන්තය සම්බන්ධයෙන් අපි සම්බන්ධ වෙයි සිටින කුඩා තේවතු හිමියන් හැටියට අපි බොහොම සතුට වෙනවා මෙතුමගේ මේ ගන්නා උත්සාහය. ඒ වගේම මහනුවර දිස්ත්‍රික්කය ගත්තාම නාලපිටියේ මැතිවරණ කොට්ටාසිය තමයි මං හිතන්නේ අපේ මහනුවර දිස්ත්‍රික්කයේ ආසන 12න් වැඩිම කුඩා තේවතු කාර්මිකයන් කුඩා තේවතු පාලකයන් කුඩා තේවතු වගාවන් කරන්නේ අපේ කොට්ටාසියේ වැඩිම පිරිසක්. එනිසා මම ගරු ඇමතිතුමාට යෝජනා කරනවා සුදු මහතුරුන්ගේ පාලන සමයේ පටන්ගත් මේ තේ වගාව අපේ කොට්ටාසියේ ඉතා මහා පරිමාණයෙන් ව්‍යාප්ත වෙලා තිබුණත් මං ඔබතුමාට යෝජනා කරනවා තේ කර්මාන්ත වසාපු තේ කර්මාන්ත විශාල ප්‍රමාණයක් අපේ කොට්ටාසියේ තියෙනවා. විශේෂයෙන්ම සමස ටී ෆැක්ටරිය මහපාරක් අයිනේ තියෙන්නේ, දොළොස් භාගේ පාරට මායිම්ව තියෙන්නේ. ඒ වගේම ගල්පායේ තේ කර්මාන්ත ශාලාව අද වසා දමලා තියෙනවා. අපේ ගරු මහින්දානන්ද ඇමතිතුමාගේ නිවසට උඩින් තියෙන තේ කර්මාන්ත ශාලාව, ඒ වගේම උලපනේ ජනතා බැවිලි සමාගමට අයිති තේ කර්මාන්ත ශාලාවක් තියෙනවා. අපේ කොට්ටාසිය එහෙම ගත්තාම මහවිල වත්තේ තේ කර්මාන්ත ශාලාවක් තියෙනවා, වහලා දාලා තියෙන්නේ. ඒ වගේම කබරගල කොට්ටාසියේ තේ කර්මාන්ත ශාලාවක් තියෙනවා, වහලා දාලා තියෙන්නේ. මොන්ටිකොස්සෝ මං හිතන්නේ නීති ප්‍රශ්නයක් නිසා වහලා දාලා තියෙනවා. ගරු ඇමතිතුමාගෙන් අපි ඉල්ලීමක් කරනවා අපේ කොට්ටාසයේ නිෂ්පාදනය කරන තේ මේ කර්මාන්ත ශාලා වසා දැමීමේ හේතුවෙන් එක්කෝ මාවනල්ල ප්‍රදේශයට, අරණායක ප්‍රදේශයට, නැත්නම් බුලත් කොහුපිටිය ප්‍රදේශයට, ඒ වගේම නැත්නම් උඩුදුම්බර ප්‍රදේශයේ ගැටගහවල ආදී තී ෆැක්ටරි වලට අපේ තේ ප්‍රවාහනය කරන්න සිද්ධ වෙලා තියෙනවා මේ කර්මාන්ත ශාලා වසා දැමීමේ තුල. ඒ නිසා ගරු ඇමතිතුමාගෙන් අපි ඉල්ලීමක් කරනවා ඔබතුමා ඉතා ක්‍රියාකාරීව කටයුතු කරන අමාත්‍යතුමෙක් හැටියට, අපේ විශ්වාසය දිනාගත් ඇමතිවරයෙක් හැටියට, ඔබ පොළවේ අඩිය ගහලා ඉන්න ගරු ඇමතිවරයෙක් හැටියට මේ කර්මාන්තය පිළිබඳව ඉතා හසල අධ්‍යක්ෂින් තියෙන ඇමතිවරයෙක් හැටියට මේ වසා දමලා තියෙන කර්මාන්ත ශාලා ඔබතුමාගේ අධීක්ෂණය යටතේ ඒ කර්මාන්ත ශාලා විවෘත කරලා අපේ කොට්ටාසියේ නැවත ඒ නිෂ්පාදන කටයුතු ආරම්භ කිරීමත් මං හිතන්නේ ප්‍රවාහනය සඳහා විශාල මුදලක් වියදම් කළ යුතුව තිබෙනවා. ඒ කර්මාන්ත කරුවන් මේ අපේ කොට්ටාසියේ නිෂ්පාදනය කරන තේ පිට කර්මාන්ත ශාලා සඳහා ගෙන යාම සඳහා. එනිසා ඒ සඳහා නැවත මේ කර්මාන්ත ශාලා විවෘත කිරීම සඳහා කටයුතු කරන ලෙස ගෞරවයෙන් ඔබතුමාගෙන් ඉල්ලා සිටිනවා. ඒ වගේම ඔබතුමාගේ කාලය නෙවෙයි මේ පහුගිය කාල පරිච්ඡේදයේ ග්ලයිපොස්ෆේට් තහනම නිසා අපේ කොට්ටාසියේ කම්කරු ප්‍රශ්නයට මහා බරපතල ප්‍රශ්නයක් වුණා. මං හිතන්නේ දැනට මේ තහනම ඉවත් කරලා තේ කර්මාන්තය සඳහා ඒ රසායන ද්‍රව්‍ය පාවිච්චි කිරීම සඳහා අවසරය ලැබිලා තියෙනවා. මං හිතන්නේ මහා පරිමාණයේ කරන තේ කර්මාන්තය සඳහා මං හිතන්නේ විසඳුමක් ලැබෙනතුරු ඒ ග්ලයිෆොස්ෆේට් මේ රටට ගෙන්නලා ඒ තේ කර්මාන්තය සඳහා යොදා ගැනීමට අවකාශ ලබා දීම ඔබතුමාගේ ඒ ඉල්ලීමට මං හිතන්නේ රජය යහුම්කන් දීලා කැබිනට් අනුමැතිය ලැබිලා තියෙනවා කියලා ආරංචි තියෙනවා. කෙසේ වෙතත් තේ කර්මාන්තය නගා සිටීම සඳහා අත්‍යවශ්‍ය ඒ කරුණු අපිට සකස් කර දීම පිළිබඳව ඔබතුමාටත් ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම දැනට පොහොර සහනාධාරය රුපියල් 1500 දක්වා මුදලකට ලබා ගැනීමට අපිට අවකාශ ලැබිලා තියෙනවා. එනිසා මං හිතන්නේ තේ කර්මාන්තය පාරම්පරිකව කරන කර්මාන්ත කරුවන් නිසා අද තේ කර්මාන්තය රැඳිලා තියෙන්නේ. මං හිතන්නේ විශාල වතු ජනතා වතු සංවර්ධන මණ්ඩලය, ඒ වගේම ඉඩම් ප්‍රතිසංස්කරණ කොමිෂන් සභාවට ආයත් ඉඩම් සහ අනිකුත් රජයේ ඉඩම් තුල කරන තේ කර්මාන්ත ශාලා මහා පරිමාණයේ ඒ සියලු තේ වතු අද කඩාවැටීමෙන් පවතිනවා. කම්කරු ප්‍රශ්නයට උත්තරයක් නොමැති නිසා මං හිතන්නේ කුඩා තේ කර්මාන්ත කරුවත් තමයි අද මේ කර්මාන්තය ඉතා සාර්ථකව කරගෙන යන්නේ. එනිසා මම යෝජනා කරනවා ඔබතුමාට මේ දැනට ජනතා වතු සංවර්ධන මණ්ඩලයට සහනිකුත් රජයේ සියලු ඉඩම් අඩුම ගානේ මේ මෙතෙක් කල් වැඩ කරපු මේ කම්කරුවන්ට අක්කර දෙක හරි දීලා ඒගොල්ලන් ලව්ව මේව නඩත්තු කරවලා රජයේ ආධාර ලබලා දීලා මං හිතන්නේ මීට වඩා සාර්ථකව මේ තේ කර්මාන්තය ගෙන යන්න පුළුවන් කියලා විශ්වාසය අපිට තියෙනවා. එනිසා ඒ කාරණේ සඳහාත් ඔබතුමාගේ අවධානය අපි යොමු කර සිටිනවා. ඒ වගේම දැනට නිවාස ඉදිකිරීම සඳහා දිගම්බරම් ඇමතිතුමා මං හිතන්නේ අපේ කොට්ටාසිය ගෙවල් 14ක් විතර හදලා තියෙනවා. මම ඉල්ලීමක් කරන ඔබතුමාගේ අමාත්‍යාංශයේ යටතේ තියෙන මේ ඉඩම් වගා නොකළ ඉඩම් විශාල ප්‍රමාණයක් තියෙනවා. ඔබතුමාගේ අමාත්‍යාංශයේ යටතේ අපේ ආසනයේ විශාල ඉඩම් ප්‍රමාණයක් තියෙනවා. පර්චස් හත ගානේ කම්කරුවන්ට බෙදන්න මේ රජයේ තීන්දුවක් අරගෙන තියෙනවා. එනිසා අපි ඔබතුමාගෙන් ඉල්ලා සිටිනවා අපේ ආසන සංවිධානයට මන්ත්‍රීවරු හැටියට අපි හරහා අපේ ඉල්ලීමක් හැටියට ඔබතුම පර්චස් හත ගානේ මං හිතන්නේ අපේ ආසනේ විතරක් නෙවෙයි මහනුවර දිස්ත්‍රික්කයේ සහ මේ සමස්ත රටේම හැම ආසනයකෙම ඔබතුමාගේ අමාත්‍යාංශයේ යටත්ව තියෙන ඉඩම් තියෙනවා. ඒ නිසා මේ ඉඩම් කොටස් පර්චස් හත ගානේ දෙන්න තීන්දුව කරලා තිනවා. ඒ නිවාස සදා ගැනීම සදා සජිත් ගරු අමාත්‍යතුමාගේ සහයෝගය අපිට ලබා ගන්න පුළුවන්. ඔබතුමා මේ කාර්යයට මැදි වෙලා ඔබතුමා යටතේ තියෙන මේ ඉඩම් පර්චස් හත ගානේ බෙදලා ඉඩම් නොමැති වතුකර කම්කරු ජනතාවට වගේම අනිකුත් ගම්වාසී ජනතාවට මේ ඉඩම් ලබා දීම සුදුසුයි කියන කාරණයක් මම ඔබතුමාට ඉතා උවමනාවෙන් මතක් කර සිටිනවා. ඒ වගේම මම විශ්වාස කරනවා අද උදැල්ලේ කැත්තේ පිහියේ ඉඳලා අවුරුදු 5ක් නඩත්තු කිරීම සඳහා තේ පැලේ ලබා දෙමින් ඒ සියලු කාරණා කටයුතු පොහොර ටික ලබලා දෙමින් තේ කර්මාන්තය නගා සිටීම සඳහා විවිධ වූ රජයන් පත් වුණ රජයන් සියලු රජයන්ගෙන් අපිට ඒ කර්මාන්තය නගා සිටීම සඳහා සහයෝගය ලැබිලා තියෙන නිසා ඔබතුමා තරුණ ඇමතිවරයෙක් හැටියට ඔබතුමා මේ කර්මාන්තය පිළිබඳව ඉතා අවබෝධයක් තියෙන ඇමතිවරයෙක් හැටියට අපි විශ්වාස කරනවා ඔබතුමා මේ අමාත්‍යාංශයේ මේ භාරගත් කාලයේ තුල මේ කර්මාන්තය ඉස්සරහට ගෙනේලා මේ රටේ ජනතාවගේ හිතසුව පිණිස යමක් කරයි කියන විශ්වාසිතනය කිරීම සඳහා ඔබතුමාට අපේ සුභාසින්සන පුද කර සිටමින් මං හිතන්නේ කාලේ අවසන් වුන නිසා කාලේ ලබා දීම පිළිබඳවත් ඔබතුමාටත් ස්තුතිවන්ත වෙමි.
ස්තුතියි. Honorable G. Sirinesh MP, you have 20 minutes.
இன்றைய விவாதத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்றைய விவாதத்தில் எமது இலங்கையின் முக்கியமான ஒரு ஏற்றுமதி பயிராக இருக்கின்ற தேயிலை தொடர்பான அதிகார சபை சம்பந்தமான இந்த விவாதம் கருப்பொருளாக எடுத்து கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த தேயிலை இந்த அதிகார சபையின் செயல்பாடுகள் அதன் போக்குகள் பற்றிய விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது இலங்கைக்கு வருமானத்தை ஏற்படுத்தி தருகின்ற முக்கியமான அதுவும் குறிப்பாக பெண்கள் பணியாற்றுகின்ற ஒரு துறையாக கூடுதலான பெண்கள் பணியாற்றுகின்ற துறையாக மூன்று துறைகளை நாங்கள் குறிப்பிடலாம். ஒன்று தேயிலை உற்பத்தி துறை, அடுத்ததாக ஆடை உற்பத்தி துறை, அடுத்ததாக மத்திய கிழக்கில் பணியாற்றுகின்ற பெண்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது பெண்களின் அந்த சக்தியை பயன்படுத்தக்கூடிய ஒரு துறையாக இந்த பெருந்தோட்டத்துறை, குறிப்பாக தேயிலை உற்பத்தி துறை அமைந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது மொத்த ஏற்றுமதி வருமானத்தில் தேயிலை மூலமாக கிடைத்த வருமானத்தின் புள்ளிவிவரத்தை பார்க்கின்ற போது 2013 14.8% மொத்த ஏற்றுமதி வருமானத்தில் தேயிலை மூலமாக கிடைத்த வருமானம் அமைந்திருக்கின்றது. 2014 14.6% காணப்படுகின்றது என்றால் 0.2% அந்த மொத்த தேசிய வருமானத்தில் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அந்த 14.8% 14.6% இறங்கியிருக்கின்றது. 2015 12.7% குறைந்திருக்கின்றது. 2016 12.3% இருந்து 2017 13.4% 1.1% அளவில் ஒரு வளர்ச்சி ஒன்று ஏற்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எது எப்படியாக இருந்தாலும் இந்த பெருந்தோட்டத்துறையில் நாங்கள் முக்கியமாக மூன்று பயிர்களை குறிப்பிடுகின்றோம். ஒன்று தேயிலை, அடுத்தது ரப்பர், மற்றது தென்னை. அந்த மூன்று பயிர்களிலும் எங்களுக்கு வெளிநாட்டு வருவாயினை, அந்நிய செலாவணியினை பெற்றித்தருகின்ற ஒரு துறையாக இந்த தேயிலை துறை காணப்படுகின்றது. எனவே இந்த தேயிலையின் உற்பத்தியினை நாங்கள் உலக நாடுகளில் காணப்படுகின்ற அந்த சந்தையில் போட்டியிட்டு எமது இலங்கை தேயிலைக்குரிய ஒரு சந்தை மானத்தினை பெறக்கூடிய விதத்தில் நாங்கள் இந்த தேயிலை உற்பத்தி பொருளை, அந்த விளைபொருளை நவீனமயப்படுத்துவதன் மூலமாகத்தான் ஏனைய நாடுகளுடன் எமது தேயிலை போட்டியிட்டு அதன் மூலமாக எமது தேயிலைக்குரிய கிராக்கி அல்லது டிமாண்ட் அதிகரிப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே நாங்கள் எமது தேயிலையினை ஏற்றுமதி செய்வது என்பது உண்மையில் ஒரு தனியுடைமையாக நாங்கள் இந்த உற்பத்தியில் ஈடுபடவில்லை. பல நாடுகளும் போட்டியிடுகின்ற போது அந்த போட்டியின் போது எமது தரத்தினை உயர்த்தி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இல்லாதுவிட்டால் நாங்கள் வெளிநாட்டு சந்தையில் இந்த தேயிலையின் போட்டியின் போது எமது நிலைமை கவலைக்கிடமாக மாறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த தேயிலை தோட்டத்தை பொறுத்த மட்டில் இந்த தேயிலை உற்பத்தியில் ஈடுபடுகின்ற அந்த தோட்டப்புற தொழிலாளர்களது வாழ்க்கை அந்த தரத்தினையும் உயர்த்துவதென்பது இந்த தேயிலை உற்பத்தியின் அந்த தரத்தினை உயர்த்துவதோடு ஒரு சார்ந்து பயணிக்கின்ற ஒரு செயல்பாடாக இருக்கின்றது. உழைப்பில் ஈடுபடுகின்ற அந்த தோட்ட தொழிலாளர்கள் திருப்தி அடைகின்ற போது அவர்கள் உத்வேகமாக செயல்பட்டு அந்த உற்பத்தியின் அளவை அதிகரிக்கக்கூடிய ஒரு உளவியல் தன்மை அங்கு காணப்படக்கூடியதாக இருக்கும். கடந்த காலத்தில் இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் அநியாயங்களும் இழைக்கப்பட்டிருந்தது. 1948 1949 கொண்டு வரப்பட்ட இந்த பிரஜா உரிமை சட்டம், வாக்குரிமை சட்டம் என்பன இந்த தொழிலாளர்களுக்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்துகின்ற நிலைமையாக இருந்தாலும் 1977 பிற்பட்ட காலத்தில் இதற்கொரு பரிகார முறையாக அவர்களுக்குரிய பிரஜா உரிமை வழங்கப்பட்டிருந்தது. இந்த பிரஜா உரிமை வழங்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கை தரம், வாழ்க்கை கோலம் என்பது மத்திய மக்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஒரு குறைந்த மட்டத்தில் காணப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்பட்டது. அதாவது அவர்கள் ஒரு தனி வீடுகளில் அல்லாமல் வெள்ளைக்காரனின் ஆட்சியில் எப்படி அவர்கள் வாழ்ந்தார்களோ அதே லய காம்ராக்களில் வாழுகின்ற ஒரு நிலைமை காணப்பட்டது. ஆனால் இன்றைய நிலையில் அவர்களுக்கு தனி வீடுகளை கட்டி கொடுக்கின்ற ஒரு முற்போக்கான செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டிருப்பதை இட்டு நாங்கள் அதனை வரவேற்கின்றோம். குறிப்பாக அதற்கென்று பெருந்தோட்டத்தில் வேலை செய்கின்ற அந்த தோட்டப்புற மக்களுக்கென்று வீட்டு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கென்று ஒரு அமைச்சு, அதாவது கௌரவ திகாம்பரம் அவர்களின் தலைமையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றபடியால் இப்போது ஓரளவுக்கு அவர்களுக்கு தனி வீடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. எது அப்படியாக இருந்தாலும் உழைப்பில் ஈடுபடுகின்ற தொழிலாளர்கள் அல்லது கூலியாட்கள், பணியாட்கள் திருப்தியினம் அடைகின்ற போது அந்த நாட்டில் உற்பத்தியினை வளர்த்து கொள்வதென்பது அல்லது அதிகரித்துக் கொள்வது என்பது கடினமான ஒரு காரியமாக அமைந்துவிடும். சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் பார்த்தால் மே தினத்தின் போது தொழிலாளர்களின் கோரிக்கைகள் சம்பளத்தை அதிகரித்து தருவது என்று இருந்தாலும் சிங்கப்பூரில் ஒரு குறித்த ஒரு ஆண்டில், அந்த ஆண்டு எனக்கு ஞாபகத்திற்கு வரவில்லை, அந்த தொழிலாளர்கள் தங்களது சம்பளத்தை அதிகரிக்க தேவையில்லை என்று கேட்கக்கூடிய அளவுக்கு தொழிலாளர்கள் ஒரு திருப்திகரமான நிலையில் அந்த நாட்டில் பணியாற்றி கொண்டு இருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் தொழிலாளர்கள் திருப்தி அடைகின்ற போது அந்த உற்பத்தியின் அளவு அல்லது உற்பத்தியின் தரம் அதிகரிக்கப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த தோட்டப்புற தொழிலாளர்கள், குறிப்பாக இந்த தேயிலை தோட்ட உற்பத்தியில் ஈடுபடுகின்ற தொழிலாளர்களுக்குரிய வீட்டு வசதிகள், உட்கட்டமைப்பு வசதிகளை அதிகரித்து கொண்டு செல்கின்ற போது அவர்கள் அதற்கு ஒரு நன்றி கடனாக தமது உழைப்பினை உச்சமாக பயன்படுத்தி நாட்டில் அந்த தேயிலை உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் அதன் தரத்தினை உயர்த்துவதிலும் தங்களுடைய பங்களிப்பை செய்யக்கூடிய ஒரு நிலவரம் காணப்படுகின்றது. இன்றைய காலகட்டத்தில் மரபு முறை என்று இருக்கின்றது, நவீன முறை என்று இருக்கின்றது. மரபு முறைகளை எடுத்துக்கொண்டால், மரபு முறையை எங்களுடைய மக்கள் வரவேற்றாலும் கூட சில சந்தர்ப்பங்களில் அந்த மரபு முறை காலாவதியான முறையாக கருதப்படுவதோடு வினைத்திறன் குறைந்த முறையாகவும் விளைதிறன் குறைந்த முறையாகவும் அது கணிக்கப்படுகின்றது. எனவே காலத்திற்கேற்ற கோலம் என்ற அடிப்படையில் இந்த தேயிலை உற்பத்தி அதிகார சபை, இந்த சபைகள், அந்த கம்பெனிகள் உண்மையில் காலத்திற்கு ஏற்ற விதத்தில் வெளிநாடுகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை அனுசரித்து அவற்றோடு போட்டியிடக்கூடிய விதத்தில் இந்த தோட்டப்புறத்தில் காணப்படுகின்ற இந்த தேயிலையின் உற்பத்தியினை அதிகரித்துக் கொள்வதற்கான நடவடிக்கையினை எடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. நல்லாட்சி என்று சொல்லுகின்ற போது இந்த நல்லாட்சியில் சகலவிதமான மக்களும் திருப்தி அடையக்கூடிய ஒரு நிலைமை இருக்க வேண்டும். இந்த திருப்தி அடைகின்ற ஒரு பிரிவினரில் ஒரு பகுதியாக இருப்பது இந்த குறிப்பாக தேயிலை உற்பத்தியில் ஈடுபடுகின்ற இந்த தோட்டப்புற தொழிலாளர்கள். அவர்களுடைய இடங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது போக்குவரத்து வசதிகள் குறைவாகவும், சில வேளைகளில் பார்த்தால் அவர்களுடைய குடிநீர் எடுக்கின்ற நிலைமையிலிருந்து மண் சரிவு போன்ற ஒரு அபாயமான நிலைமைகளை எதிர்நோக்குகின்ற நிலைமையிலும் காணப்படுகின்றார்கள். எனவே வெள்ளம் வந்ததன் பின்னர் அணை கோலுவதை விட வெள்ளம் வருவதற்கு முன்பு அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையினை இந்த அரசாங்கம் கட்டங்கட்டமாக ஏனும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய தேவை எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக எங்களுடைய உற்பத்தியை பொறுத்த மட்டில் ஆண்களின் சக்தி பெண்களின் சக்தி என்று இருக்கின்றது. பெண்களின் சக்தி அநேகமான உற்பத்தி துறைகளில், ஏனைய உற்பத்தி துறைகளில், இந்த மத்திய கிழக்கில் பணியாற்றுகின்ற பெண்கள், ஆடை தொழிற்சாலையில் ஈடுபடுகின்ற பெண்கள், இந்த தேயிலை உற்பத்தியில் ஈடுபடுகின்ற பெண்கள் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது அந்த பெண்களுக்குரிய ஒரு சக்தியை ஆண்களுக்கு நிகராக வழங்கக்கூடிய ஒரு துறையாக இந்த தேயிலை சார்ந்த அந்த உற்பத்தியோடு சம்பந்தப்பட்ட தொழிற்பாடு அமைந்திருக்கின்றது. எனவே இந்த பெண்களின் அந்த ஊழியத்தை பெறுகின்ற போது அவர்களுடைய சம்பளங்களிலும் கூட நாங்கள் கூடுதலான அக்கறையை செலுத்த வேண்டும். எங்கெல்லாம் தொழிலாளர்கள் மோசமாக பாதிக்கப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் இந்த ஒரு வர்க்க ரீதியான புரட்சிகள் ஏற்படும் என்பது கால்மார்க்ஸ் அவர்களுடைய கருத்தாக அமைந்திருக்கின்றது. எனவே இப்படியான கருத்துக்கள் எங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கின்றது. எனவே இந்த முன்னெச்சரிக்கையான கருத்துக்களை நாங்கள் கவனத்தில் கொண்டு இந்த தோட்ட தொழிலாளர்களது வாழ்க்கை தரத்தினை உயர்த்துவதன் மூலமாக தேயிலை உற்பத்திகளின் தரத்தினையும் நாங்கள் உயர்த்தி கொண்டு செல்வதென்பது ஒரு முற்போக்கான செயல்பாடாக, முற்போக்கான சிந்தனையாக அமைந்திருக்கின்றது. அதில் ஒன்றாகத்தான் நான் அந்த தோட்டப்புற தொழிலாளர்களுக்கு தனி வீடுகளை அமைத்து கொடுக்கின்ற அல்லது அவர்களுக்கு நிலங்களை பகிர்ந்தளிக்கின்ற அந்த செயல்பாடுகள் என்பது ஒரு முற்போக்கான செயல்பாடு. இதனை நாங்கள் வரவேற்கின்றோம். இப்படியான செயல்பாடுகள் கொண்டு செல்லப்படுகின்ற போது அவர்களுடைய வேதனம், சம்பளம் என்கின்ற ஒரு விடயமும் முக்கியமாக இருக்கின்றது. வாழ்வாதாரத்திற்கு உழைப்பதற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை அடிக்கடி முன்வைக்கப்படுகின்றது. இந்த தொழிற்சங்கங்களும் கூட இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி கொண்டிருந்தாலும் கூட இந்த தொழிற்சங்கங்களுக்கு இடையிலே ஏற்படுகின்ற சில முரண்பாடுகள் காரணமாக இந்த தொழிலாளர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய சில இந்த சம்பள உயர்ச்சிகளை பெறுகின்ற விடயத்தில் தங்களுக்குள் முரண்பட்டுக் கொள்ளுகின்ற போது அது வந்து தொழிலாளர்களுக்கு பாதகமாக அமைகின்ற தன்மைகளையும் எதிர்நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய 2017 புள்ளி விவரத்தின்படி மொத்த ஏற்றுமதி வருமானத்தில் 13.4% இந்த தேயிலை உற்பத்தி மூலம் கிடைக்கின்ற வருமானம் அமைந்திருக்கின்றது. அது கடந்த ஆண்டை விட 1.1% அதிகரிக்கப்பட்ட ஒரு நிலைமை காணப்பட்டாலும் 2013 புள்ளி விவரத்தை பார்க்கின்ற போது அது 14.8% இருக்கின்றது. இப்போது 13.4% இருக்கின்றது என்றால் அது ஒரு 1.4% ஒரு குறைபாடு இருப்பது போன்று தெரிகின்றது. எனவே இந்த விடயங்களை ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த ஆய்வுகள் மூலமாக கிடைக்கின்ற அந்த முடிவுகளை வைத்து கொண்டு நாங்கள் ஒரு அறிவியல் பூர்வமாக இந்த உற்பத்தி துறையினை அதிகரித்து கொண்டு உற்பத்தி அளவினை உற்பத்தியின் தரத்தினை அதிகரித்து கொண்டு செல்வதற்குரிய ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை தற்போது இருக்கின்ற அமைச்சர் மேற்கொள்வார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இளம் தலைமுறைகளுக்கு இந்த அமைச்சு பதவிகள் கிடைக்கின்ற போது அவர்கள் உத்வேகமாக செயல்படுவார்கள் அல்லது தங்களுடைய அந்த சக்தியினை கூடுதலாக அந்த துறைக்கு பயன்படுத்துவார்கள் என்கின்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. எனவே தற்போது தோட்டப்புறத்தில் அந்த வீடுகளை அமைத்து கொடுப்பதற்காக இங்கிருக்கின்ற அமைச்சரும் ஒரு இளைஞராக இருக்கின்ற அதே வேளையில் இதற்கு பொறுப்பாக இருக்கின்றவரும் ஒரு இளைஞராக இருக்கின்றபடியால் இந்த இருவரும் இணைந்து தோட்டப்புற தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தினை உயர்த்தி அந்த தேயிலை உற்பத்தியின் தரத்தினையும் உயர்த்தி எமது நாட்டிற்குரிய அந்த தேயிலையின் தரத்தினை ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகின்ற போது ஒரு உயர்ந்த நிலையில் பேணுமாறு கேட்டு எனது உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
ஸ்துதி மகாச்சாரி ஆன்சு குமார் சிங் வினாடி தயக்கப்பட்டுமா
மூலாசனாரோட மந்திரித்துமணி அத சாக்காச்சாவோட பாஜன ஸ்ரீ லங்கா தே மண்டல சசோதன பணத் கெட்டும்பத்து வெனுவின் கதாக்கரன் லபியும் என சந்தோஷத்தை பத்தினோம். விசேஷன்ம அப்பே தே வெவிலி கர்மாந்த அமத்துமா நவீன் திசாநாயக அமத்துமா மேலாமங் யோதாகண்ண சுப பத்தன்னட்ட எதுமா அப்பே பக்ஷே அபினவ ஜாதிக சங்விதாயகவரே ஹரியட பத்துனா அது தான் எதுமா வெடபாரகத்தே எதுமாட்ட எதுமாட்ட ஹக்கியாவாக் லபினவா மகிதான் மே பக்ஷேட்ட அலுத் நாயகத்தையாக் லபதில்ல லங்காபுரா மே ஜாதிக சங்விதான கட்டேத்து கரான் தேகன கத்தாக்கரன கொட்ட மே அப்பி ஏத் அத்தீத்தேந்தாங் அப்பி தன்னே லங்காவகன அப்படி சாக்காச்சா கூட அப்படி பாடம் புத்தல் அப்படி தக்கே அப்படி பிரதான அப்பநாயன போகே தே அப்படி பிரதான ஆதாயம் மார்கே தே மே அத்தீத்தே இந்தாம் மாப்பு எம்னத்தாங் சுத்தகன் லபுணு மே தாயாதே அதவன விட்ட பத்துலா தீன தத்துவ மங்கிதானே ஹிட்டபு ரஜியான் கரணாவக்கரா பத்துலா தீன தத்துவத் நிசி கலமனாக்காரித்தேக்கின் இதிரியட்ட கினியன்னு அப்போ அலுத் எமத்துமாட ஹக்கியாவில் வெளுத்தினா மம் பௌத்கலிக்க தன்னோ சமார காரியன்னு எத்துமத்தேக்க அப்போ சாக்காச்சா கர எத்துமாட்ட மே சம்பந்தின் தீன தக்ம சா ஹக்கியாவ அப்பிட்ட இதாமத் ஹொந்தட்ட ப்ரோஜனிட்ட கண்ண ஹக்கியாவக் லபேக்கில் அப்போ பலாபுரத்து வேணுவா விசேஷன் மே அலுத் சன்சோதன பணத் கிட்டும் பத்தத் எக்க மே முகூத்தே மட எக்தரா காரணியாக் மத்தாக் வேணுவா கரு எமத்துமணி மேக மகே பௌத்கலிக அத்தகீமாக மே தே மண்டலே சமஹார நில்தாரின் கன மட மதக்காய் மே சித்திய உனே திதாஸ் ஹத்தே நெத்தாங் அட்டே இத்தர ஜப்பானே ஹிட்டப்பு தே மண்டலே நியோஜித்தையா தவசாக் மாயகிதர் ஆவா மாயகிதர் ஐல்ல உதே தே பொண்ணு லேஸ்தி கரணு கொட்ட மே துமா தே பொண்ணினே ஏதோ தே கத்தினதுவாம் பொட்டாக கிறக்கினா பேஹோ தே பொண்ணு எத்துக்கே ஏதோட வைஃப் ஹெமி இருக்கா நேயா தே பொண்ணு யா கோபினி பொண்ணு மாமே சத்திய கதா வக்கியானே எத்தக்கொட்ட மே தே மண்டலே யவப்பு சமஹார நீல்தாரின் தே நொபொண கோபி பொணாய் எனி மே அத்தகீமாக மகே எனிசா உபத்துமாக இல்லா சிட்டினா மே තේමන්ලෙන් පිටරටවල වලට යවන නිලධාරීන් ගැන ඔබතුමා හොඳ සොයා බැලීමක් කියන්න. කිසිම තැනක තේ නොබොන කෝපි බොන අයව යවන්න එපා. මොකද එවැනි තත්ත්වයන් අපි දැක්ක එවැනි නිලධාරීන් ඉන්නවා. තමන්ගේ පුරුද්ද නිසා තමන් කරන රැකියාවත් අමතක වෙච්ච අය. ඒ නිසා අලුතෙන් මේ තේමන්ල පනත හරහා සංශෝධන හරහා ඔබතුමාට තේමන්ලේ ඉන්න නිලධාරීන්ගේ පුහුණුවත් ලබා දෙන්න කියලා ඉල්ලනවා. මේගොල්ලන්ගේ මේ පෞද්ගලික හැබිට්ස් ටිකත් සමාලෝචනයට ලක් කළොත් හොඳයි. මොකද අපි දැක්කා අපි විදේශීය රටකට හිටියොත් අපි කෝපි බොනවා වුණත් අපේ ටේබල් එකේ ඉන්න ෆොරිනර්ස්ලා වැඩි නම් අපි බොන්නේ තේ. හේතුව ඒ තේ බොන ගමන් අපිට මේ සිලෝන් ටී කියන එක ප්‍රොමෝට් කරන්න අවස්ථාවක් ලැබෙනවා. ඒ කියන්නේ අපි පෞද්ගලිකව අපි අත්දැකීමෙන් දැක්ක අපි පිටරටකට ගියොත් අපි ටී ඇම්බසඩර්ස්ලා වෙනවා ඉබේම. මම හිතන්නේ මේ රටේ රටෙන් පිටට යන සියලුම අපේ ශ්‍රී ලාංකිකයන් ටී ඇම්බසඩර්ස්ලා වෙනවා නම් අපිට පුළුවන් අපේ දේශීය මේ තේ සඳහා තියෙන සිලෝන් ටී කියන නාමය තව තවත් ඉදිරියට ගෙනියන්න එක මගේ පෞද්ගලික අත්දැකීමකින්ද ඔබතුමත් එක්ක බෙදා ගන්න කල්පනා කරේ. ඒ වගේම තමයි මේ තේ පර්යේෂණ ආයතනය. දැන් මම දන්නවා ඔබතුමා අලුත් මේ තේ පර්යේෂණ ආයතනය හරහා අලුතෙන් වැඩසටහන් ක්‍රියාත්මක කරන්න ලෑස්ති වුණා. නමුත් ආරංචි විදිහට මේක තේ පර්යේෂණ ආයතනය සම්බන්ධ සමහර ආයතන ඔබතුමාගේ අමාත්‍යාංශයේ තියෙනවද නැද්ද කියන ප්‍රශ්නෙත් අපි සාකච්ඡා කරා. ඒතොර මෙන්න මේ තේ පර්යේෂණ ආයතනය මීට වඩා සක්‍රිය කළ යුතුයි, මීට වඩා පර්යේෂණ පැත්තට යොමු යුතුයි කියලා අපි හිතනවා. විශේෂයෙන් එක අංශයක් හැටියට මේ නැනෝ තාක්ෂණය භාවිතා කරලා කොහොමද තේවල ප්‍රමිතිය වැඩි කරන්නේ, අර අපිට කතා කරන්න පුළුවන් ෆ්ලේවර් ටී සමගම අර කොහොමද තේවල තියෙන ඒ සංඝටකත් එක්ක ඒ ප්‍රමිතිය තව උඩට ගෙනියන්නේ කියන එක අපිට කල්පනා කරන්න පුළුවන්. ලෝකේ තාක්ෂණයත් එක්ක නැනෝ තාක්ෂණයත් එක්ක දැන් අද වෙනකොට මේ තේ කෝපි වගේ බීමවල එවැනි පැත්තකට අපි යොමු වෙලා තියෙනවා. ඒ නිසා තේ පර්යේෂණ ආයතනය ගැන වැඩි අවධානයක් යොමු කරන්න කියලා ඉල්ලනවා. ඔබතුමාට අපිත් ඔබතුමත් එක්ක ඉන්නවා. ඔබතුමාගේ අමාත්‍යාංශයට මේ කියන ආයතන නැත්තම් මේ ආයතන ටික ඔබතුමාට ලබා දෙන්න ඕන. වෙන තැන්වල තිබිලා හරියන්නේ නැහැ. පර්යේෂණ ආයතනයේ තියෙන්න ඕනේ මේ මේ අමාත්‍යාංශය. ඒ නිසා ඒ සඳහා අපි ඔබතුමත් එක්ක ඉන්නවා. ඒ වගේම තමයි මේ මේ තේවතුල නිවාස ප්‍රශ්නය. දැන් පෞද්ගලිකව මම නම් දකින්නේ තේවතුල තියෙන නිවාස ප්‍රශ්නේදී අර පර්චස් හතක් දෙන කතාවට විරුද්ධ කෙනෙක් හැටියට තමයි මම කතා කරන්නේ. මොකද මේ අපි පර්චස් හත ගානේ ලක්ෂයකට දුන්නොත් පර්චස් ලක්ෂ හතක් තේවතුලින් බෙදන්න වෙනවා. ඒක ඊට වඩා වෙනස් ආකාරයකින් මහල් නිවාස යෝජනා ක්‍රම කොච්චර ගැළපෙනවද කියන එක සාකච්ඡා කළා. මේ තේවතුල ඉන්න මේ ශ්‍රමිකයන්ට කම්කරුවන්ට අපිට තේවතු ආශ්‍රිත වඩා දියුණු වූ මහල් නිවාස ක්‍රමයක් හඳුන්වා දෙන්න පුළුවන් නම් අර පර්චස් හතක් දෙනවාට වඩා වඩාත් ඵලදායි වෙයි. අපේ තේවතු ටික තව ටිකක් රැක ගන්න පුළුවන් වෙයි. මේක මගේ පෞද්ගලික මතය. මම හිතන්නේ දේශපාලනයේ පැත්තෙන් ආවම අපේ මේ සමහර කුඩා දේශපාලන පක්ෂ මාත් එක්ක තරහ වෙයි මම මේ කියන කතාව. නමුත් අපි අනාගතය ගැන කල්පනා කරනවා නම් අපේ තියෙන තේවතු ප්‍රමාණය දිගෙන් දිගටම අඩු වුණොත් මේ ප්‍රමිතිගත සිලෝන් ටී කියන නාමය අපෙන් හෙමින් හෙමින් ගිලිහියන්න පුළුවන්. මොකද අද වෙන විට කෙන්‍යාව වගේ රටවල්, ඉන්දියාවේ සමහර පළාත්, සමහර ලාඕසේ වගේ රටවලුත් අලුතෙන් තේ වගා කරන්න උත්සාහ වෙලා උත්සාහ කරනවා. ඒ සඳහා යෙදිලා තියෙනවා. ඒගොල්ල බලාපොරොත්තු වෙනවා සිලෝන් ටී ලෙවල් එකට ඒ රටවල් වලත් තේ හඳුනාගෙන පර්යේෂණ කටයුතු කරන්න. විශේෂයෙන් කෙන්‍යාව වගේ ගත්තොත් අපිට ලොකු අභියෝගයක් දැන්. ඒ නිසා ඔබතුමා මේ තේ පර්යේෂණ ආයතනයත් එක්ක එකතුව මේ තේවතු වල ප්‍රශ්නේදී කොහොමද නිර්මාණශීලී විසඳුම් ලබා දෙන්නේ කියන එක ගැන ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්න කැමතියි. ඒ වගේම තමයි තේ අලවිය, ජාත්‍යන්තර තේ අලවියේදී අපිට තේ අලවිය වැඩි කරගන්න කරගත යුතු විශාල වැඩසටහන් කීපයක් තියෙනවා. එකක් මගේ අත්දැකීමත් එක්ක අපි කොහොමද ජපානයේ ඉන්නකොට අපි කල්පනා කරා කොහොමද ඒ ඒ පළාත්වල ජපානයේ තියාල විකරගන්නේ කොහොමද කියලා. මම ඒ නිසා ඔබතුමාද පෞද්ගලිකවත් මේක කතා කරලා තිනවා ඔෆිෂියල් විදිහට අපිට පුළුවන් නම් මේ රටවල එක එක පළාත්වලට සිලෝන් ටී ඇම්බැසඩර් කියන නාමය දෙන්න තෝරාගත්ත අයට. ඒතර ඒගොල්ලෝ පුරුදු වෙනවා තමන්ගේ පළාතේ සිලෝන් ටී එක ප්‍රොඩක්ට් එකක් හැටියට ප්‍රොමෝට් කරන්න. අපිට එහෙම වුණත් පුළුවන් ඒ පළාත්වල සිලෝන් ටී ඇම්බැසඩර්ස්ලා හදලා ඒ හරහා අවම වශයෙන් ප්‍රමිතිගත සිලෝන් ටී කිලෝ මෙච්චර ප්‍රමාණයක් ඔබ අනිවාර්යෙන් විකිණිය යුතුයි ඔබ සිලෝන් ටී ඇම්බැසඩර් හැටියට දිගටම යන්න නම් එවැනි ක්‍රමවේදයක් හැදුවොත් මේ රටවල් වල ඉන්නවා මේ තේ ගැන කතා කරන රටවල් අපි දන්නවා ජපානයේ චීනය කොරියා වගේ රටවල් ගත්තාම තේ වලට ආස රටවල් ආසියානු රටවල් ඒ වගේම රුසියාව වගේ රටවල් තේ වලට ආස රටවල් මෙන්න මේ රටවල් වලට ඒ පළාත් ආශ්‍රිතව සිලෝන් ටී ඇම්බැසඩර් කියන නාමය දෙන්න පුළුවන් නම් ගරු එමත්තුමනි පළදායී වැඩසටහන් අපිට තව තවත් ක්‍රියාත්මක කරන්න හැකියාවක් ලැබෙනවා ඒ හරහා අපිට හැකියාව ලැබෙනවා සිලෝන් ටී වල නාමය වැඩි දියුණු කරගෙන අපිට තව තවත් ඉදිරියට යන්න ඒ වගේම තමයි මේ තේ කුඩා තේ වතු හිමියන්ගේ ප්‍රශ්නේ දිගටම දිවෙන ප්‍රශ්නයක් ඔබතුමා සෑහෙන්න මැදිහත් වෙලා ඒක විසඳලා තියෙනවා තවදුරටත් මේ කුඩා තේ වතු හිමියන් හරහා අර ප්‍රමිතිගත තේ එවන ස්පෙෂල් ටී හදා ගන්න පුළුවන් අපිට සමහර රටවල් වල බලාපොරොත්තු වෙනවා ස්පෙෂල් ටී දැන් දැන්ටමත් අපි දන්නවා මේ මේ ස්පෙෂල් ටී එකක් කොළඹ ප්‍රදේශයේ අපි ගිහිල්ලා බොන්න උත්සාහ කරොත් එක තේ එකක් රුපියල් 1500ක් 2000ක් විතර වෙනවා ඉතින් මේ ස්පෙෂල් ටී වල තියෙන වටිනාකම දැන් මම අහලා තියෙනවා සමහර එමතුමනි සමහර වතු තියෙන අවුරුදු 40ක් විතර තේ කඩලා නැති ලොකු තේ ගස්. අපි අහලා තියෙනවා ඉන්දුනීසියාවේ තියෙන ඒ තේ ගසේ තේ කොළ කඩන්න මේගොල්ලෝ ට්‍රේන් කරලා තියෙනවා වඳුරෝ. වඳුරෝ යවලා ට්‍රේන් කරපු වඳුරෝ කඩාගෙන යන තේ කොළ ටික ඒක හරි වැටිනාකමක් තියෙනවා මේ. ඒගොල්ලෝ කියන්නේ ඒක ස්පෙෂල් ටී එකක්. ඒ වගේ සමහර අපි දැන් අවුරුදු 40ක් විතර තේ නෙලාගත්ත නැති තේ ගස් තියෙන තැන්වලට අපිට පුළුවන් නම් මේ වගේ ස්පෙෂල් ක්‍රම හදන්න අපිට පුළුවන් ඒ තේ කිලෝ එකක් රුපියල් ලක්ෂ ගානට විකුණන්න. මොකද අවුරුදු 30ක් 40ක් තේ නෙලාගත්තේ නැතුණට ඒ දැන් ඒ තේ පැල නෙමෙයිව ගස් වෙලා නමුත් ඒවා කාබනික තේ හැටියට අපිට ඉදිරියට යන්නත් පුළුවන්. මොකද අපි දැක්කා මේ විශේෂයෙන් මහනුවර දිස්ත්‍රික්කයේ අක්කර ගණනාවක් තියෙනවා අතහැරලා දාපු මේවා පෞද්ගලික අංශයට හරිය දෙන්න එක එක ඒකාබද්ධ වෙලා ක්‍රමවේදයක් හදන්න පුළුවන් නම් මේ කාබනික තේ ප්‍රොමෝට් කරන්නත් ඒකත් තව එක පැත්තක් වෙනවා සුවිශේෂී අංගයක් වෙනවා මේ සිලෝන් ටී ප්‍රොමෝට් කරන විදිහට. ඒ නිසා අපි විශ්වාස කරනවා ඔබතුමාට මේ තේ සම්බන්ධයෙන් ප්‍රශ්න මේ තේ වගා කරන ප්‍රදේශවලම ඉපදිලා ප්‍රදේශවලම ජීවත් වුණ කෙනෙක් හැටියට ඔබතුමාට වගකීමක් ඇති අමතිවරයෙක් හැටියට මේ මේ සම්බන්ධයෙන් තියෙන සියලුම ප්‍රශ්න ටික විසඳ ගන්න හැකියාව ලැබෙයි කියලා ඒ සම්බන්ධයෙන් ඔබතුමාට සුබ පතමින් මට ලබා දුන කාලය ගැන සතුටින් තෙමින් කතාව අවසන් කරනවා.
ස්තුතියි. හොන්ඩබල් ඩොක්ටර්ස් දේවනන්ද who have 15 minutes.
நன்றி சபைகளுக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே இந்த நாட்டை பொறுத்தவரையில் பொருளாதார மெலிவுகளும் பிரச்சனைகளின் பருமன்களும் அதிகரித்துள்ள நிலையில் எதிர்காலம் குறித்த சீர்திருத்த நிகழ்ச்சி நிரலற்ற வகையில் சென்று கொண்டிருக்கின்ற எதிர்பார்ப்புகளற்ற பயணத்தில் இன்னும் ஏதோவென ஒட்டி கொண்டிருக்கின்ற இந்த நாட்டின் நீண்டகால ஏற்றுமதி உற்பத்தியான தேயிலை தொடர்பில் எனது கருத்துக்களையும் இங்கு பதிவு செய்வதற்கு வாய்ப்பு வழங்கியமைய தொடர்பில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த வருடத்தில் நமது மொத்த ஏற்றுமதி வருமானம் 11,360 மில்லியன் டாலர்களை பதிவு செய்துள்ளது. இதில் தைலையானது உள்நாட்டு உற்பத்தியில் 4.9% அட்டி நிற்கின்றது. இறக்குமதி செலவீனம் 20,980 மில்லியன் டாலர்களை பதிவு செய்திருக்கிறது என்பது வேறு விடயம். கடந்த வருடத்தில் ரஷ்யா இலங்கை தைலியை தடை செய்திருந்த போது இந்த நாட்டில் தைலச்சபையானது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி பலராலும் எழுப்பப்பட்டது. இன்று அந்த கேள்வி எமது மக்களிடையே வாபஸ் புறப்படாமலேயே இருந்து வருவதையும் நான் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். குறிப்பாக கழிவு தேயிலை என இனம் காணப்படுகின்றவை தொடர்பில் ஓர் உரிய பொறிமுறையினை உருவாக்குவதற்கு உங்களால் இன்னும் இயலாதிருக்கின்றது.
அமைத்துமா
பேஷன் ருசியாவ அப்பே தேவல்ட தஹஞ்சியாக தம்மா நமுத் சாத்தி தெக்கா கத்திரு தேக்க நேவத்த தயங்கரா.
அமைத்துமா
நன்றி. குறிப்பாக கழிவு தேயிலை என இனம் காணப்படுகின்றவை தொடர்பில் ஓர் உரிய பொறிமுறையினை உருவாக்குவதற்கு உங்களால் இன்னும் இயலாதிருக்கின்றது. உண்மையிலே நீங்கள் கூறுகின்ற வகையில் இவை கழிவு தேயிலை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தேயிலையை அரைக்கின்ற போது வெளித்தோல் அகன்று வெளிப்படுகின்ற தண்டு பகுதிகள் அடர் பொன்னுறமாக மாற்றம் பெறுகின்ற நிலையில் அவை கருப்பு நிறத்தை கொள்வதில்லை. அதிக சந்தை கேள்வியானது கருப்பு நிற தேயிலைக்கே இருப்பதால் மேற்படி அடர் பொன்னுற தேயிலையானது கேள்வி சந்தையில் நிராகரிக்கப்படுகின்றது. இவ்வகை தேயிலை மிக அதிகமாக துளிர் தேயிலைகளினால் கிடைப்பதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறு சந்தை கேள்விகளிலிருந்து நிராகரிக்கப்படுவதனால் இவ்வகை தேயிலை கழிவு தேயிலை என கூறப்பட்டாலும் இவை கழிவு தேயிலை அல்ல என்பதால் இதன் பெயரை நிராகரிக்கப்பட்ட தேயிலை என கொள்வதே சாலச்சிறந்தது என இங்கு கூற விரும்புகின்றேன். ஆனால் இவை சந்தை கேள்விகளிலிருந்து நிராகரிக்கப்பட்டாலும் இவற்றை மூலப்பொருளாக மாத்திரம் ஏற்றுக்கொண்டு இந்த மூலப்பொருளை முடிவு பொருளாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் உறுதியான முறையில் மேற்கொள்ளப்படல் வேண்டும். அதாவது இதற்கு பல்வித சேர்க்கைகள் சேர்க்கப்பட்டு நல்ல தேயிலையாக மாற்ற முடியும். இந்த செயல்பாட்டிற்கு இதுவரையில் சிறந்த முகாமைத்துவத்தினை வழங்க தவறிவிட்டதால் மேற்படி தேயிலையுடன் கோஸ்டிக் சோடா, பெரஸ் சல்ஃபைட், கொண்டிஸ் அயன் மாத்திரைகள், தென்னந்துகள்கள், மரத்தூள் என்பன கலக்கப்பட்டு மக்கள் பாவனைக்கு ஏற்பில்லாத வகையில் துகள்கள் தேயிலை என்ற பெயரில் இன்று இலங்கையில் பரவலாக பாவனையிலிருந்து வருகின்றது. அத்துடன் நிற்காமல் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. ஈரான் கூட இத்தகைய தேயிலையை தங்களது நாட்டுக்கு அனுப்ப வேண்டாம் என கூறும் அளவுக்கு இந்த வியாபாரம் நடந்தேறி இருக்கின்றது. இத்தனைக்கும் இலங்கையில் ஒரு தேயிலை சபை செயல்பாட்டில் இருக்கின்றது. மேற்படி நிராகரிக்கப்பட்ட தேயிலைகளை கொள்வனவு செய்வதற்கும் மேலதிக தயாரிப்பு செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கும் நிறுவனங்கள் பதிவு செய்யப்படல் வேண்டும் என்ற விதிமுறை இருந்த போதிலும் கவனமின்மை காரணமாக பல்வேறு தரப்புகள் பதிவு செய்து கொள்ளாமலேயே மேற்படி திருட்டு வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த வர்த்தகர்கள் தேயிலை தொழிற்சாலைகளுடன் தொடர்புகளை பேணி நல்ல தேயிலையுடன் மேற்படி தேயிலையையும் கலந்து தர இலச்சினையின்றி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் இதன் பின்னணியில் சில அரசியல்வாதிகள் இருப்பதாகவும் அடிக்கடி ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இத்தகைய தேயிலைக்கு கருப்பு நிறத்தினை கொடுப்பதற்காக சோடியம் பைகார்பனேட், கோன் ஸ்ரப் போன்றவற்றை கலக்கப்படுவதால் அவை நீரழிவு, மாரடைப்பு, கொலஸ்ட்ரால் போன்ற நோய்களுக்கான இரசாயன அழுத்தங்களை கொடுப்பதாக தெரிய வருகின்றது. இத்தகைய மக்கள் பாவனைக்குதவாத மிகுந்த தீங்கு விளைவிக்கின்ற தேயிலை வகைகளை இன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மிக தாராளமாக விற்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக உபரித்தன்மை கொண்ட நீர் அதிகமாக பாவனையில் இருக்கின்ற பகுதிகளை இலக்கு வைத்தே இத்தகைய தேயிலை விற்பனைக்கு விடப்படுகின்றன என்பதையும் இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இத்தனைக்கும் மக்கள் பாவனைக்குதவாத இவ்வகை தேயிலையானது சிலோன் டீ என்ற பெயரிலேயே பொது செய்யப்பட்டு இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் சந்தைக்கு விடப்படுவது குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று தேயிலையில் சீனி குளுக்கோஸ் கலக்கப்படுவதாக கூறப்பட்டு 82 தேயிலை தொழிற்சாலைகள் இனம் காணப்பட்டுள்ளதாக கடந்த பிப்ரவரி மாதம் செய்திகளில் வெளியிடப்பட்டிருந்தன. இவ்வாறு இனம் காணப்பட்டுள்ள தொழிற்சாலைகள் தொடர்பில் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதென்று அறிய விரும்புகின்றேன். அந்த தொழிற்சாலைகள் யாவை? போன்ற விவரங்களை எமது மக்களின் அவதானத்திற்கு வெளியிட தைலச்சபை முன்வர வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இன்று நாடு இருக்கின்ற பொருளாதார நிலையில் நீண்ட காலமாக எமக்கு அந்நிய செலவாணி ஈட்டலில் பெருத்த துணையாக இருந்து வருகின்ற இலங்கை தைலை தயவு செய்து காப்பாற்றும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது, இந்த தைலைக்காக அன்றாடம் அல்லல் படுகின்ற மக்கள் இன்னமும் தீராமல் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், இந்த மக்கள் இங்கு குடியேற்றப்பட்ட காலத்திலிருந்தே பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாமலே இன்னும் தொடர்கின்றன. எமது மக்களின் உரிமைகளுக்காக நாங்கள் போராடி இருந்த காலத்தில் மலையக மக்களை ஒருபோதும் மறந்துவிட்டு நாங்கள் செயல்பட்டிருக்கவில்லை. அந்த மக்களில் பல தோழர்கள் எம்முடன் இணைந்து செயல்பட்டிருந்தனர். எமது போராட்டத்திற்கு உயிர் தியாகங்களை செய்திருக்கின்றனர். எமது உடன்பிறப்புகளான மலையக மக்களின் பிரஜா உரிமை உட்பட அடிப்படை உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என நாம் 1985 ஜூலை மாதம் 8 ஆரம்பிக்கப்பட்டிருந்த தின்பு பேச்சுவார்த்தைகளின் போது பிரேரணைகளை முன்வைத்திருந்தோம். உழைப்புக்கேற்ற ஊதியமின்மை, தொடர்ந்து தேர்ச்சியான வேலை நாட்கள் இன்மை, அடிப்படை வசதிகளின்மை, அடிப்படை உரிமைகளின்மை, குளவி தேநீர், சிறுத்தை விச ஐந்துக்கள் மத்தியில் தொழில் செய்து நேருகின்றமை போன்ற பல்வேறு துன்பதுயரங்களுக்கு ஆட்பட்ட மக்களாகவே இம்மக்கள் இருந்து வருகின்றனர். இங்கொரு விடயத்தை இந்த சபைக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். அதாவது, குளவி கொட்டு என்பது மலையக பகுதிகளில் பரவலாகவும் அடிக்கடியும் இடம்பெற்று வருகின்ற அனர்த்தமாக உள்ளதால் இதன் காரணமாக பலர் தொடர்ந்து அவதிகளுக்கு உட்பட்டு வருகின்ற நிலையில் குளவி கொட்டையும் இந்த நாட்டின் அனர்த்தங்களில் ஒன்றாக அறிவிப்பதற்கு அனைத்து முகாமைத்துவ அமைச்சு நடவடிக்கை எடுப்பது அவசியம் என்ற விடயத்தை இங்கு முன்வைக்க விரும்புகின்றேன். மலையக மக்கள் தங்களுக்கு வருகின்ற கடிதங்களை கூட பெற முடியாத நிலையில் உரிமையின்றிய மக்களாகவே இன்னமும் வாழ்கின்றார்கள். இரண்டு வருடங்களாக இம்மக்களுக்கு வந்துள்ள கடிதங்களை இம்மக்களுக்கு வழங்காமல் முடக்கி வைத்திருந்த தோட்ட நிர்வாகங்கள் குறித்தும் செய்திகள் இல்லாமல் இல்லை. தொடர் வீட்டு முறையிலிருந்து இந்த மக்களின் இருப்பிடங்கள் தனி வீட்டு திட்டங்களாக இப்போது மாற்றப்பட்டு வந்தாலும் இம்மக்கள் அனைவரும் அவற்றின் முழுமையான பயன்களை பெற இன்னும் பல வருடங்கள் செல்லும் என்ற நிலையே காணப்படுகின்றது. அதிலும் பாரபட்சங்கள் காட்டப்படும் நிலைமைகளும் இல்லாமல் இல்லை என கூறப்படுகின்றது. மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலே வாழுகின்ற மலையக மக்களின் நிலை இதுவாகும் என்கின்ற போது சப்ரமுவா மற்றும் தென் மாகாணங்களில் தோட்டங்கள் சார்ந்து பணியாற்றுகின்ற தமிழ் மக்கள் தொடர்பில் கவனிப்பார் எவருமே இல்லை என்றே கூற வேண்டியுள்ளது. இன்று தைலை உற்பத்தியை நோக்குகின்ற போது பெருந்தோட்ட கம்பெனிகள் 100%+ உற்பத்தியை மேற்கொள்ளுகின்ற நிலையில் 75% உற்பத்திகளை சிறுதோட்ட உரிமையாளர்களின் கீழான தோட்டங்களை உற்பத்தி செய்கின்றன. என்றாலும் அதிக அளவிலான மக்கள் பெருந்தோட்டத்துறையின் கீழே இன்னமும் இருக்கின்றனர். இவ்வாறு பெருந்தோட்டத்துறை பிரிவுகளில் அதிக அளவிலான மக்கள் இருக்கின்ற நிலையில் இம்மக்களது எதிர்காலம் குறித்த சந்தேகங்கள் இப்போதே எழ ஆரம்பித்துள்ளன. அதாவது, இந்த மக்களின் இருப்பின் எதிர்காலம் என்னவாகும் என்பதே இப்போதுள்ள கேள்வியாகும். உரிய பராமரிப்பின்மை, அர்ப்பண தன்மையின்மை காரணமாக இன்று தைலை தோட்டங்கள் காடுகளாக மாறி வருகின்றன. இலாப ஈட்டல்களை மாத்திரமே ஒரு நோக்கமாக கொண்டு கம்பெனிகள் செயல்பட்டு வருகின்றன. இதனை இந்த அரசு தனது உடனடி அவதானத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்த விரும்புகின்றேன். அதே நேரம் களுத்துறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் இன்று தைலை தோட்டங்கள் படிப்படியாக வேற்று பாவனைகளுக்காக மாற்றப்பட்டு வருகின்ற நிலைமைகளையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே வாழுகின்ற மக்களுக்கு வீடுகளை அமைத்து கொடுப்பதற்காக வசதிகளற்ற குடியிருப்புகளுக்கு ஏற்ப இல்லாத வசதிகள் வழங்கப்பட்டு குதிரை லயன்கள் அமைப்பதற்காக நல்ல இடங்களை ஒதுக்குகின்ற நிலைமைகள் ஏற்பட்டுள்ளன. அந்த வகையில் இந்த நாட்டு தைலை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அத்துடன் அத்துறை சார்ந்த தொழிலாளர்களது நலன்களிலும் தோட்டங்களின் நலன்கள் சார்ந்து சிந்திக்கப்பட முன்வர வேண்டியது அவசியம் என்பதையும் கூறி கௌரவ அமைச்சர் அவர்கள் சுயமடுத்து கொண்டிருப்பதால் நான் முன்வைத்த அந்த கருத்துக்களையும் அவர் கருத்தில் எடுப்பார் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம்.
சுதி கருவ ஹேஷா வித்தானகே மந்திரித்துமா வினாடி தாயக காசி மந்திரி
மூலாசனாருட கரு மந்திரித்துமணி அத தின ஸ்ரீ லங்கா தேமாண்டல சம்சோதன பணத்தை வினுவேன் அதாஸ் தக்கான அவஸ்தாவக் லபியம் பிலிபந்த சத்துட்டு வேணவா வகே முலிம்ம அப்படி கரு வெவிலி கர்மாந்த மாத்திய நவீன் திசாநாயக மெத்துமாட்ட சுப பெத்துமக் எக்கரண கமங் மகே அதாஸ் தக்கீம் ஆரம்ப கரணுவா மங் ஹித்தனவா மேரட்டே பிரதான அப்பனயன ஆதாயமக் எகுத்து கரண தெவந்த நிஷ்பாதனையாக் நேத்த அப்பனயன ஆதாயமக் லபன மெத்தே கர்மாந்தே பிலிபந்தவ அதாஸ் தக்குனகொட்ட விசேஷம் அப்படி கதா கரணுவின காரண கீபியாக் தீனும் மெது விசேஷம் கியாண்டோன கரு அமத்துமணி மே தே சாம்பிரதாயிக அப்பனயன ஆதாயமாக பவட் அப்படி அவுருது கரணாவாக் வசர கரணாவாக் திசே மேரட்டே ஜாத்திக ஆதாயம் எகுதுக்கர் கத்தட பௌகிய இத்திஹாசே சேம ரஜையாக் வகைம வக கியாண்டோன தே கர்மாந்தே மீட்ட வட இஸ்ரஹாட் அரகினியன் மேவெனுவேன் நவீனவு க்ரமோபாயன் பாவிதாக்கரன் தே வகாக்கருவன் நெத்த வகாக்கரன் சமாகம் குட தேவத்து ஹிமியன் மீட்ட வட சக்திமச்கரன் தாக்ஷணிக்கே தாக்ஷணின் இகல தனகட அரையன் அப்பி பசுபட வீம துல அது ஒவ்வொருமாட்ட தனனவதி ஜாத்தியந்தரே அப்பிட தரங்கக்காரி ரட்டவல் விஷால பிரமாணிக்கட்டு மூணு தென்ன விளாத்தியும் போது அப்பிட வடிய பஹாலின் தே கர்மாந்திபிச்ச ரட்டவல் அது சீக்கிரம் இஹிலட்டகி இல்லத்தியன்னு மிரடி தே கர்மாந்தே கன மஹாலுக்கு அவதானியாக மங்கிதனவா பகுகிய காலசீமாவான் துலம் திபுரனே ஏக எசே வெத்தி அது மம மே ஸ்தான் ஹிட்டி நத்துனாத் முலதி ஒபுத்துமாக அதாஸ் தக்கன் விழா மந்த எக்கா பிரஸ்னைகள் ஒபுத்துமா உத்தருதுன்னா தே அப்பி பிரமாணாத்மகோ பகுகி வசரவல நிஷ்பாதினே வடிமக் திபனவாக்கியல கரு அமத்துமணி ரட்டே தனட தே கர்மாந்தேது இடம் பிரமாணே கத்தம மேலபின நிஷ்பாதினாத் எக்க கத்தம மங்கிதானே ஒபுத்துமா மாத்தேக்க எக்கங்கவை அப்பிட்ட பலாபுருத்துவென்ன சத்துட்டுவென்ன புலுவாங் நிஷ்பாதனையாக மே இடம் பிரமாணத்துலையும் லபின வகையில் அப்படி சத்துருவேன் பே தே கர்மாந்தியும் ரட்டே வெம்விலாத்தின் இடம் பிரமாணே ஏன நிஷ்பாதன பிரமாணிய மங்கிதானே அப்படி சத்துருவேன் பேக்கான ஹேத்துவ தமாய் குமனஹோ அரமுன தகா இதா இத்திஹாசே தவசக்க ரஜே வது சமாகம் வலட்டு துண்ணே மேரட்டே தே நிஷ்பாதனை தவதுருட்டா சக்தி மச்சுக்கிறான் சமாகம் வல ஏ தாயகத்துவ லபாகன் ராஜ்ய வத்துவலி மே பலாபுருத்துவச்சு அரமுனகட்ட அண்ண பரிணிசா தமாய் பௌஜலிகாசே சகயோகி அரகின ஏ ஏ ஏ வத்து சமாகம் மரஹாம் ஏக தீவுனுக்கரன் உற்சாகரே நமது அது ரட்டபுரா கத்தம தத்துவய எதா பலாபுருத்துவச்சு அரமுனக்கரா அதாபி கிஹில்லண்ணே சமஹார சமாகம் தீனோ மம மே சியலு சமாகம் மொழ்ட மே சோதனா வக்விதிரகே என்ன சமஹார சமாகம் தீனோ பலாபுருத்துனாட வடா ஹொந்த நிஷ்பாதனையாக் எவாகேம நவீன ஆக்காரேட தமங்கி வத்து சகாஸ்கரகேன ரட இதிரியட கிஹில்லத்தின தே தே கர்மாதி இதிரியட கிணியான கட்டியுத்து கண்ணோ தவத் புகோமியாக் சமாகம் தீனவா ஏ அவஸ்தா விதி தமன்ட ஏ லபிச்ச வரப்பிரசாத ஹமுயே இடம் லபாகின எதா மே சுது அதிராஜ்யவாதின் இட்டோப்பு தேகாஸ்திகேம பலனிலாகின ஒரே பாடு இடம் கிளாவட்டு கிஹில்ல தமங் எக தே கஹக் வகாக்கருப்பு நெத்தி சமாகம் அப்பி தக்கினோ தங் உதாரணையாக விதிர் கிவோத் மம ரட்டே ஜாத்திக தே நிஷ்பாதனேட்ட விசால தாயகத்வத்தின ரத்னபுர திஸ்ரீக்கே மந்திரி வரைக் விதியேட்ட மம நியோஜனே கரண ரக்வானாசனே நித்தம் கொலொன் ஆசனே ஹேய ஸ்வத்துவாயகள் அக்கர தெதாஹாக விதர வத்துவாயாக தீரோ மங்கிதான் மேக்கே பலாபுருத்துவன தே பிரமாணின் சீட தாயக்காத் கண்ணபே வகை மாபுகஸ்தன் பிளான்டேஷன் அப்பே ஆசனே புராமத்தியனோ விஷால பிரமாணத்தை வகாக்கலஹாக்கி பிம் பூமி அந்துனகின நத்து ஒஹே நிகம் வன நிகம் கலேபாவட பத்திலா தினோ மங்க ஒபுத்துமாக இல்லீம் அக்கரணும் மே தே நிஷ்பாதனைய நகாவன் குடா தேவத்து கருவன்கின் அப்படி பலாபுருத்தின வகையம மே சமாகம் விசி மே இடம் அரகின மே மே அவஸ்தாவே வினகொட்டத் ඒ නිෂ්පාදනයට දායකත්වයක් නොවෙන්නේ ඇයි කියන එක පිළිබඳව හොයා බලන්න දැඩි නියාමනයක් ඇතුව මේක ඉදිරියට අරන් යන්න නීති කැබිනට් සංශෝධන හරි අරගෙන ආවිල කටයුතු කරන්න නැත්නම් බොරුවක් වෙන්නේ. දැන් අපි දන්න සමහර වතු සමාගම් තේවවන්න ඉඩම් අරන් වෙන වෙන ව්‍යාපෘති වලට ඔවුන් තව බාහිර පාර්ශ්වයන්ට බදු දෙන සිද්ධි දැකලා තියෙනවා. ඉතින් මම හිතන්නේ ඒක අපේ බලාපොරොත්තු වෙන අරමුණ කරා යන්න බෑ. ඒ වගේම රටේ අපේ සාම්ප්‍රදායත් එක්ක එන එකක් තමයි මේ තේකෝප්පේ කියන එක. ඉතින් මම අපි දකින්න ඔබතුමා අපිට වැඩිය විශාල වශයෙන් අත්දැකීම් තියෙනවා. අද අපි ඉන්න තැනත් එක්ක මේ තේ නිෂ්පාදනය ඔබතුමා මහා වෙහෙසක් දරලා මේක අර පහුගිය කාලේ ගැටලුවක් වෙච්ච වෙලාවේ රුසියාවත් එක්ක එහෙම සම්බන්ධ වෙලා ඉතා ඉක්මනින් උත්තරයක් අරන් දීලා සමහරු දේශපාලන වාසි ගන්න හදන වෙලාවක ඒව පැත්තකින් තියලා ඔබතුමා මේ තේ නිෂ්පාදන කරුවන්ගේ නැත්තම් මේ රටේ මහා විශාල අපනයන ශක්තියක් දෙන ඒ කණ්ඩායම වෙනුවෙන් පෙනී හිටියා. ඒ ගැන ඔබතුමාට ගෞරවයේ පුද කරන ගමන් විශේෂෙන් දෙයක් කියන්න ඕන. දැන් පහුගිය කාලේ මැතිවරණයේ ඉවර වෙලා මේ යහපාල ආණ්ඩුව පත්වෙච්ච වෙලාව ලොකු මාතෘකාව තමයි මේ රටේ තේ නිෂ්පාදනය කරන මිනිස්සුන්ගේ ජීවිකාව ඉවරයි කියන අඳෝනාවක් අනුකම්පාවක් බොරු දේශප්‍රේමීත්වයක් හදගෙන අපිට කොහෙව රූපහානිකරුවක් ගිලින් බෑ තේ කිලෝ එක 45යි. හැබැයි අද කවුරුවත් ඒ ගැන මිල ගැන කතා කරන්නේ නැහැ. අද 100යි 110යි මේක කොහෙවත් කවුරුවක් කියන්නේ නැහැ. ඉතින් අපි කියනවා හැම වෙලාවෙම අර කොරහේ කිඹුල්ලෝ දකින්න විදියට ඉන්න එපා. රටක් වුණාම ප්‍රශ්න එනවා. ඒ ප්‍රශ්න වලට උත්තර හොයන්න බෑ ෂණිකව. අද ගරු ඇමතුමා අමාත්‍යාංශයේ ඒකට නිවැරදි උත්තර හොයලා තියෙනවා. ඩීසල් පෙට්‍රල් ප්‍රශ්නෙත් ඕක තමයි. ඒක අවබෝධ කරගන්න බැරි කම නෙවෙයි කුහක කමින් මේ අහිංසක මිනිස්සු රවට්ටන්න දේශපාලන උපාය භාවිතා කරන ඉතින් අපි ඒක මේ වෙලාවේදී විශේෂයෙන් මතක් කරලා දෙනවා. ගරු ඇමතුමනි මම මේ කියන්නේ තේ නිෂ්පාදනය තුළ අද අපේ රට තේවලින් මේ රටේ ඔය 96 අවුරුද්දේ අපේ අර්ජුන රණතුංග මැතිතුමාලා ක්‍රිකට් ලෝක කුසලාන අරන්ගෙන ඉසල මේ රටේ අනන්‍යතාවය තිබුණේ තේ. ඒ ශ්‍රී ලංකාවේ තේවලින් මේ රටේ නාමය ලෝකයට ජාත්‍යන්තරයට ගෙනිච්චා. අපි හැබැයි තේ විවිධාංගීකරණයකට නැත්නම් තේවල වැරයිටි එකක් හදන්න ප්‍රමාණවත් උත්සාහයක් දරලා නැහැ කියලා. දැන් අපි උදාහරණයක් විදියට ගත්තොත් වෙනත් ඔය ඕස්ට්‍රේලියාව වගේ රටකට ගියාම අපිට තේකෝප්ප රස විවිධාකාරයෙන් ලබා ගන්න. අද ඒක තවම අපිට දකින්නේ නැත්තේ නෑ කොළඹ යම් තැන්වල තිබුණට මේකට තව පුළුවන් තරම් ශක්තියක් දෙන්න ඕනේ. ඒ වගේම අද ලොකු ප්‍රවණතාවයක් තියෙනවා ග්‍රීන් ටී එකට. ග්‍රීන් ටී එක නිෂ්පාදනය පිළිබඳ මීට වඩා උනන්දු වෙලා මේක අපිට එක්ස්පෝර්ට් කරන්න පුළුවන් තැනට හදා ගන්න පුළුවන් නම් මතන මේ තේ කර්මාන්තය තුලින් තවදුරටත් ඉදිරියට යන්න පුළුවන්. සා මම මගේ කතාව වැඩි කාලයක් ගන්නේ නැහැ. මම අවසන් කරනවා මූලාසනුන මන්ත්‍රීතුමනි. මම මේ වෙලාවේ විශ්ින් කියනවා දැන් පහුගිය දවස්වල අපි දැක්කා මේ හරහා ඇමතුමා සමහර මත ගේනවා සියලු දේවල් තියදී තනියෙන් කෙලින් ඉඳගෙන අර ග්ලයිෆොසේට් තහනම ගෙනාපු වෙලාවේදී මේ තේගොවි තැන කඩා වැටෙන තේගොවියව ආරක්ෂා කරන්න ඉදිරිපත් වුණා. මේ රටේ ග්ලයිෆොසේට් නැතුව වෙන මොන හරි විකල්පයක් තියෙනවා නම් අපි සියලු දෙනා කැමතියි. නමුත් මේක දේශපාලන අරමුණක් කරන. දැන් මම මට ප්‍රශ්නයක් නැහැ. හාමුදුරුවෝ මන් දැක්ක මේ ආණ්ඩු විරෝධී දෙවන්ද ප්‍රකාශ ටිකක් කරනවා. හැබැයි හාමුදුරුවන්ගේ අරමුණ මේක දේශපාලන. මම මේ පුජ්‍යලික මතයක් කියන්නේ මේ සමා වෙන්න ඕන කාට හරි අගතියක් කරනවා. අපේ හාමුදුරුවන්ගේ අරමුණ මහා මේ රටේ තේ නිෂ්පාදනය කරන ඒ ජනතාවට මේක තුලින් මේ ගයිපසේට් භාවිතය තුළින් තේ නිෂ්පාදනයේ ප්‍රමිතියට හානියක් වෙනවා නම් අපි හාමුදුරුවෝ ඒකට උත්තරයක් එක යන්න ඕනේ. හැබැයි එතන ඊට එහා දෙයක් තිබුණේ. මේකට සහයෝග දක්වන ඕන කෙනෙක් එක හාමුදුරුවෝ හිට ගන්නවා කිව්වා. ඉතින් ඒක නිසා මම කියනවා අපේ හාමුදුරුවනේ මේ එහෙම මේ රටේ ප්‍රශ්න විසඳන්න අමාරුයි. ඔබ වහන්සේ මම හිතනවා තමන්ගේ ප්‍රතිරූපය වෙන මාතෘකාව. දැන් අපිට මතකයි අපි මේ ආණ්ඩුව ගෙනවලා අපේ හාමුදුරුවන්ගේ තිබුණේ මේ ග්ලයිෆොසේට් පිළිබඳ ප්‍රශ්නයක් නෙමෙයි. මේ රටේ හොරු, තක්කඩි, මංකොල්ල කරුව ඔක්කොම ටික අල්ලලා අපි උසාවියට ගෙනිහිල්ලා හිරකට දක්වනවා කියන තේමාවේ ආපු අපේ හාමුදුරුවෝ පහුගිය කාලේ ග්ලයිෆොසේට් තේමාවකට ආවා. ඉතින් මම කියනවා ඇමතුමා එතන කෙලින් ඉඳගෙන ගත්ත තීරණය තුළ මහා රටේම මේ තේ වගාකරුවන්ට ලොකු සහනයක් වුණා. සා අවසාන වශයෙන් කියනවා මේ තේ තුලින් තවදුරටත් මේ රටේ අපනයනයේ ආදායමට එකතු කරගන්න පුළුවන් හයිය බොහොමයයි. ඒ වෙනුවෙන් ඔබ තරුණ අමාත්‍යවරයෙක් විදියට ඔබ ඍජුව තීන්දු ගන්න අමාත්‍යවරයෙක් විදියට මේ රටට දෙන්න පුළුවන් දායකත්වයේ ශක්තිය අපේ ගාමිණී දිසානායක ආදරණීය නායක තුමා මේ රටේ ජාතියට හිමිකල්ල ගියපු ඒ ආදරණීය නාමය තවදුරටත් ගෙනියන්න පුළුවන් දෙවන්තයෙක් විදියට මේ අමාත්‍යංශය හරහා රට ලබා දෙයි කියලා අපි විශ්වාස කරමින් ඔබතුමාට සුබ පතමින් මගේ කෙටි අදහස් දෙකීම
ස්තුතියි. ගරු ජනක වක්කුඹර මන්ත්‍රීතුමා විනාඩි 13 කාලයක් තිබුණා.
ගරු මුනුසුනේ ගරු සභාපතිතුමනි, අද තේ මණ්ඩලයේ මේ ශ්‍රී ලංකා තේ මණ්ඩලය පිළිබඳ මේ සංශෝධනය ගෙනාපු විලේ මුලින්ම ඇමතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. එතුමාගේ අමාත්‍යංශයේ යටතේ තිබිලා මුදල් අමාත්‍යංශයෙන් බිලියන 50ක් අහපව් ගන්න හදනකොට එතුමා ඒක නවත්තා ගැනීම පිළිබඳව ගොඩක් කැමැතිවරු ඒ සල්ලි ඒගොල්ලන්ගේ සල්ලි ගන්නකොට සද්ද නැතු හිටියා. මෙතුමා ඒකට මැදිහත් වීමක් වුණා. ඒ වගේ අද අපි බැලුවහම තේ කර්මාන්තයේ පිළිබඳව මේ රටේ පහුගිය කාලේ අපේ ආණ්ඩුව තියෙන කාලේ තේ ගොවියට සහනාධාර රාශියක් ලැබලා දුන්නා. මේ රජයේ බලයට පත් වුණාට පස්සේ බලයට එන්න ඉස්සෙල්ලා කිව්වා මහින්ද රාජපක්ෂගේ ආණ්ඩුවෙන් ගහලා දුන්නේ පොහොර මුහුදු වැලි කලවම් කරපු ඒවා බාල පොහොර, ඒ වෙනුවට ප්‍රමිතිය තියෙන පොහොර දෙනවා කියලා. ඊට පස්සේ රුපියල් 3000 දක්වා වැඩි කළා. හැබැයි ගහලා දුන්නේ ඒ පොහොරම තමයි. හැබැයි මැතිවරණයෙන් පස්සේ නැවත වරක් 1500ට පොහොර දෙන්න ගත්තේ තීන්දුව පිළිබඳව ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. මොකද පහුගිය කාලට වඩා දැන් මේ තේ නිෂ්පාදනය කරනකොට වියදම් වැඩි. වියදම් වැඩි වෙනකොට පොහොර මිලත් වැඩි වෙනකොට නිෂ්පාදනය අඩු වෙනවා. ඒ නිෂ්පාදනය අඩු වෙන්න හේතුවක් තමයි පොහොර මිල වැඩි කිරීමත් එක්ක. ඒ වගේම මේ වල්නාශක නවත්වුව ගමන්ම ඒකට තව වැඩි මිලක් යොදවන්න වුණා. වල්නාශක නැති වුණාම මිනිස් ශ්‍රමයට වැඩි මිලක් දෙන්න වුණාම තේ ගොවියා එකෙන් අසරණ වුණා. ඒ අපි කියන්නේ රජයේ යම් කිසි ප්‍රතිපත්තියක් අරගෙන ඒ ප්‍රතිපත්තිය ඉදලා කටයුතු කරන්න ඕනේ. දැන් TRI එක හරහා ඉස්සර ගොඩක් තේ පැල නිෂ්පාදනය කරලා දුන්නා. අද ඒක කඩාවැහැලා තියෙනවා. අපි තේ මණ්ඩලෙන් කියනවා හොඳ ප්‍රමිතියෙන් තේ පැල ලබලා දෙන්න කටයුතු කරන්න ඕනේ, නැත්නම් ඒකේ පැවැත්මක් නැහැ. අවුරුදු ගාණක් පැවතින්න පුළුවන් තේ පැලේ වෙනුවට බාල තේ පැලයක් ගොවියට දුන්නහම ඒකෙන් වෙන්නේ එයාට හොඳ අස්වැන්නක් ලබා ගන්න වෙන්නේ නැහැ, ගහේ පැවැත්මක් නැහැ. ඒ නිසා තේ මණ්ඩලයේ වගකීම් රාශියක් තියෙනවා. අපි බැලුවහම අද තේ කර්මාන්තයේ යෙදලා ඉන්න කර්මාන්තකරුවන්ට මේ විදුලි බිල වැඩි වෙනකොට එයාට ලොකු ප්‍රශ්නයක්. තෙල් මිල වැඩි වෙනකොට ඒගොල්ලන්ට ලොකු ප්‍රශ්නයක්. එතකොට තේ කර්මාන්තේ කීප දෙනෙක් අතේ තමයි රැඳිලා තියෙන්නේ. ඒ කර්මාන්ත කරුවත් ගොවියත් දෙන්නම ආරක්ෂා කරන්න රජයේ මැදිහත් වෙන්න ඕනේ. එහෙම මැදිහත් වුනේ නැත්නම් දැන් ගිය සතියේ ඉස්සෙල්ලා සතියේ අපිට මේ තේ ව්‍යාපාරික කීප දෙනෙක් හම්බුනාම රත්නපුරේ, එයා කිව්වේ අද මේ කර්මාන්තේ බොහොම අමාරුයි. මොකද මේ ඩීසල් මිල, විදුලි බිල මේ ඔක්කොම වැඩුණාම ආණ්ඩුවෙන් ගහන බදු ප්‍රමාණය විශාල වශයෙන් වැඩි කියලා. ඒවා ඔක්කොම අල්ලන්න වෙන්නේ මේ තේ ගොවියගෙන්. ඒ නිසා අපි කියනවා යම් කිසි සහනයක් මේවට ලබලා දෙන්න ඕනේ. අපේ විදේශ විනිමය ගේන්නේ මේ කුඩා තේවතු හිමියෝ ගොඩක් අමාරුවෙන් මේ කටයුත්තේ දෙන්නේ. ආණ්ඩුවට තියෙන ලොකු බරකින් නිදහස් වෙලා තියෙනවා. රාජ්‍ය සේවයේ රස්සාවක් ඉල්ලන්නේ නැහැ මේ ගොවියෝ. ඒ ගොවියන්ට ආණ්ඩුවෙන් අත දෙනවා නම් මේට වඩා වැඩි ඵලදායක් අරන් දෙනවා. මමත් කුඩා තේවතු තියෙන කෙනෙක්. ඒ නිසා අපි දන්නවා අර පැරණි ක්‍රමයටම තමයි තාම දළු කඩන්නේ. එහෙම නැත්නම් පැරණි ක්‍රමයට තමයි මේ කටයුතු කරන්නේ. නවීන තාක්ෂණය ගැන කොච්චර කතා කරත් තේ කර්මාන්තේ තාම එතන. අපි බැලුවොත් එහෙනම් මේ පරිසර ආයතනයකින් මෙතුමල්ලගේ ඉන්න නිලධාරී අඩුම ගානේ ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසක ගිහිල්ලා ඒ තමන්ගේ ඉදෙමට දාන්න ඕන පෝර මොනවාද කියලා එක්ක එයාට ගේන්න කියලා හොයලා බලලා එහෙම කරන්නේ නැහැ. මේ තේ පරිසර ආයතනය හරහා ගොවියා දැනුවත් කළා එයාගේ පසට ඕන පෝර මොනවාද දාන්න ඕන මොනවාද කියලා දැනුවත් කිරීමක් කරන්න ඕනේ. ඒ දැනුවත් කිරීම අද වෙන්නේ නැහැ. දැන් මම අවුරුදු 20ක් විතර වෙනවා මේ තේ කර්මාන්තේ ඉන්නවා, කාරුවත් අහන්නේ නැහැ මේක කරන්නේ කොහොමද කියලා. ඒ නිසා අපි කියන්නේ තේ ගොවියාව දැනුවත් කළා මේ නවීන ක්‍රම වලට එයා යොමු කරන්න ඕනේ. එයා යොමු නොකරොත් මේ කර්මාන්ත ඉස්සරහට ගිරියන්න අමාරු වෙනවා. දැන් ගොඩක් අයගේ පහුගිය කාලේ තේ ගලවලා වෙන බවක වලට ගියා. කුරුඳු හිටවන්න ගියා. ඒක එච්චර අමාරු නැහැ කියලා. එසේ අවුරුදු 150ක් විතර පැරණි මේ කර්මාන්තේ රැකගන්න ඔබතුමා කටයුතු කරයි කියලා බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම මේ හැමදාම කසලතේ අල්ලනවා. මේවට යම් කිසි වැඩපිළිවෙලක් හදන්න ඕනේ. ඒ වගේම අපි ඊයේ පෙර දැක්කා මේ සීනි කලවම් කරලා තේ නිෂ්පාදනයේ කටයුතු කරනවා කියලා. මම දන්නේ නැති නිසා ඔබතුමාගෙන් අහනවා. දැන් අපි දන්නවා කර මුල්සනේ සභාපතිතුමනි වෛද්‍යවරු කියන අපේ ඇඟේ සීනි මෙන්න මේ ප්‍රමාණයට වඩා තියෙනවා වැඩි කියලා. එක්ක කියනවා 110යි 115යි 80යි කියලා. මම ඇමතුමාගෙන් අහනවා තේ වල මේ සාන්ද්‍රය කොච්චරද තියෙන්නේ කියලා තේ ගොවියෙක්ව කර්මාන්ත හිමියෙක් දන්නවද කියලා. තමන්ගේ තේ කර්මාන්තයේ තියෙන මේවා බැලුවහම පරිස්සමයක් කරලා බැලුවහම තේ වල සීනි සාන්ද්‍රය කොච්චරද තියෙන්නේ කියලා එහෙම දන්නවනම් එයයි මේ වැඩේ නොකර ඉඳී.
ගරු නවීන් දිසානායක ඇමතුමා.
මේ සාමාන්‍යයෙන් අපේ මේ ඇඟේ තියෙන උෂ්ණත්වය 98.4 කියලා අපි දන්නවා. තේවල තිබිය යුතු සීනි ප්‍රමාණය කොතරම්ද කියලා අපි තාම දන්නේ නැහැ. ඉතින් ඒකට අපි දැන් තේ පරීක්ෂණ ආයතනයේ පරීක්ෂණයක් පවත්වලා අපි නුදුරු අනාගතයේ බේස් ලයින් එක ලබා දීමට අපි බලාපොරොත්තු වෙනවා.
හොඳයි ඇමතුමා. නැත්නම් අපි ඒගොල්ලෝ මේ කලවම් කරාද නැද්ද කියලත් අපිට හොයාගන්න බැරි වෙනවා. ඒක නිසා ඔබතුමාගෙන් ඉල්ලනවා මේ ගිනියන වැඩපිළිවෙල බොහොම හොඳට ඒ වගේම මේ ගම් අතුරෙන් හානි වෙච්ච අයට ඔබතුමා මම රූපහානේ බලාගෙන හිටියා එන ගමනුත් මේ
පාර දුන්නේ
මේ ගම් අතුරෙන් අයට වන්දි ගෙවනවා කියලා හිටන් මිලියන 200ක්ද කොහෙද වෙන් කරා කියලා. හැබැයි ඒවා හම්බුන්නේ නැහැ ඇමතුමා. නායකයා ඉන්නවා තේවත්ත. ඒ තේවත්ත ගිහිලා වෙනවත්තක් උඩ දැන් තියෙන්නේ. ඒගොල්ලන්ගේ වත්ත නිකන් පස්ටික විතරයි ඉතුරු වෙලා තියෙන්නේ. මේ අයට වන්දි ගෙවුන්නේ නැහැ. දැන් අද වෙනකොට ගම් අතුරට යට වෙලා සතියක් විතර තේගස් වතුර යට තියෙන්නේ. එතකොට මේ ගහ ටික දවසක් යනකොට මැරෙනවා. මම ඔබතුමාගෙන් කරුණාවෙන් ඉල්ලනවා ගම් අතුරෙන් හානි වෙන කුඩා තේ වතු හිමියට ඒ කුඩා තේ වතු හිමියටම මේක ලැබෙන්න සලස්සන්න ඕනේ. එහෙම නැත්නම් එක එක්කෙනා ගිහිල්ලා හොයනවා. ඊට පස්සේ කියනවා ෆෝම් පුරවන්න කියලා. මේ ටික ඔක්කොම කරලා ඉවරනම් පස්සේ කියනවා ඔයාගේ ෆෝම් එක අපි ගාව නැහැ කියලා. ඒකෙන් ඉඳ දෙන්නේ නැහැ. ඉතින් එක්ක ෆෝම් එකක් දුන්නාම ඒක ලැබුණා කියලා යාට දෙන්න ඕනේ. අන්තිමට කියන්නේ අර කුකුලේ ප්‍රදේශයේ තමයි මිලිමීටර් 575 ගියපාර වැස්සේ. ඒ ගමේ මිනිස්සුන්ගේ තේ වගා විනාශ වෙච්ච එකේදී අන්තිමට උනේ දීපු ෆෝම් එක නැති වුණා කියලා කිව්වා. ඊට පස්සේ ඉතින් ඒ ඔප්පු කරගන්න විදිහක් නැහැ. අපි කාට හරි ලිපියක් බාර දුන්නා රජ ආයතනයකින් මේක බාරගත්ත කියලා හරි දෙනවනම් පස්සේ ඔප්පු කරගන්න පුළුවන්. එසේ අපි ඔබතුමාගෙන් ඉල්ලනවා මේ හානියට පත් වෙච්ච අයට යම් කිසි සාධාරණයක් කරලා එයාට මේවා ලබලා දෙන්න හරියට හොයලා බලලා ඔබතුමා කටයුතු කරන්න කියලා. එසම මම ඔබතුමාෙන් තවත් ඉල්ලීමක් කරනවා මේ සහනාධාර ලබලා දෙන ඒවා තේ ගොවිය ගොඩක් අය පෙලක් අය දැනුවත් නැහැ. නැවත හිටවන්නේ නැහැ. මේ පැරණි තේගස් වලම අවුරුදු 30-40 වෙති තේගස් වලම තමයි දළු කඩන්න යන්නේ. ඒකෙන් දළු හැදෙන්නේ නැහැ. ඒක නිසා මේ අය දිරි ගන්නලා අලුත් වගාවට යන්න අපි ඒට දැනුවත් කළා. ඒකට පොළඹවන්න ඕනේ. නැත්නම් වෙන්නේ මේ පැරණි ගස් වලින්ම දළු කඩන්න ගියාම එයාට ආදායමත් අඩු වෙනවා. ඒකෙන් මේ තේ කර්මාන්තේ වැඩක් වෙන්නේ නැහැ. ඒ නිසා පහුගිය අවුරුදු වල බැලුවොත් එහෙම මේ නිෂ්පාදනයේ අඩු වෙලා තියෙනවා. ඒ වගේම පිරිය වැඩි වෙලා තියෙනවා. 2014 දී තේ කිලෝග්‍රෑම් එකක් නිෂ්පාදනය කරන්න කියලා තියෙන රුපියල් 422යි 2015 වෙනකොට රුපියල් 466ක් ඒ සඳහා වැය වෙනවා. ඒක නිසා අපි කියන්නේ මේ නිෂ්පාදනය කරන යන මුදල වැඩි වෙනකොට ඒක කුඩා තේ වතු හිමියන්ට තමයි අවසානයේ දරා ගන්න වෙන්නේ. ඒ නිසා මේ ඔබතුමාලගෙන් අපි නැවත වරක් ඉල්ලන්නේ මේ හානියට පත් වෙච්ච අයටත් එහෙම නැත්නම් තේ කර්මාන්තේ මේට වඩා ඉස්සරහට ගිරියන්න ඒ කර්මාන්තේ යෙදিলা තියෙන අයව දැනුවත් කිරීමක් අඩු ගානේ ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසක ඉන්න අය දෙතුන් වතාවකට හෝ දැනුවත් කරවන්න පුළුවන් නම් මේට වඩා මේ කර්මාන්තය ඉස්සරහට ගිනියන්න ඔබතුමාලට පුළුවන්කමක් ලැබෙයි. ඒක නිසා ඔබතුමාට නැවත වරක් මං ස්තුතිවන්ත වෙනවා. අර බිලියන 50ක් වගේ මුදල ආරක්ෂා කරගන්න කටයුතු කිරීම පිළිබඳවත්, ඒ වගේම ගන්න සෙස්බද්දෙන් තේ කර්මාන්තේ නංවන්න මේ තේ මණ්ඩලය හරහා යම් කිසි වැඩපිළිවෙලක් යොදවන්න කියලා. සෙස්බද්ද අරගෙන කොහෙවත් බැංකුවක හරි ඔබතුමාලගේ ආයතනයක තිබිලා වැඩක් නැහැ. මේ බද්ද ගහන්නේ මේ තේවලට. ඒ තේවලට ගහන බද්දෙන් තේ කර්මාන්තේ නගා සිටවන යම් කිසි වැඩපිළිවෙලක් කරන්න ඕනේ. අඩුම ගානේ අපේ රටේ තේ වෙනත් රටවල් වල අයට ප්‍රොමෝට් කරන්න, ඒක ප්‍රචලිත කරන්න වැඩපිළිවෙලක් කරන්න ඕනේ. දැන් අපි දන්නවා ඕනම දෙයක් හොඳ නැති දෙයක් වුණත් ගොඩක් අය මේ රූපවාහිනිය දැන්නෙන් දැක්කම ගන්නවා. එසා තේ ලෝක රටවල් වල මේට වඩා අපි මේ දේ හොඳයි කියලා ඒකට ප්‍රචලිත කරන්න වැඩපිළිවෙලක් කරන්න ඕනේ. සෙස්බද්ද අරගෙන නිකන් ආණ්ඩුවේ තියාගෙන ඉන්නේ නැතුව සෙස්බද්දෙන් වැඩක් කරන්න ඕනේ. කුඩා තේවතු හිමියට ඒකෙන් යම්කිසි සහනයක් ලබලා දෙන්න පුළුවන් නම් ඒකෙන් සහනයක් ලබලා දෙන්න ඕනේ. එසා බදු ගන්නවා වගේම ඒ බදු වලින් යම්කිසි වැඩපිළිවෙලක් මේ අය වෙනුවෙන් කරන්න කියලාත් ඔබතුමාගෙන් ඉල්ලා සිටිමින් තේ කර්මාන්තේ මේටත් ඉස්සරහට ගෙනියන්න ඔබතුමා තරුණයෙක් හැටියට කටයුතු කරන්න ලැබෙයි කියලා ප්‍රාර්ථනා කරමින් මනින්න ස්තුතියි.
ස්තුතියි.